வணக்கம் இனிமையானவர்களே, இது உங்கள் ஜெனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிசல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் சாரல்கள், அன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட். எத்தனையோ சுய சரிதைகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆனால் மனதை கனக்க வைக்கும் வாரிஸ் என்கிற ஒரு பெண்மணியின் சுயசரிதை இது. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என அறியவில்லை. ஆனால் கனத்த நெஞ்சத்துடன் இதை வாட்ஸ்அப்பில் நான் வாசித்தேன். ஒரு பெண்ணின் மன வலிமை அவளை எவ்வளவு தூரத்துக்கு இட்டு செல்லும், அவளது வளமான எதிர்காலத்தை எப்படி உருவாக்கும் என்பதை பற்றியான ஒரு சுயசரிதை இது. அதன் தலைப்பே மிக வித்தியாசமாக இருக்கிறது, தொடைகளுக்கு நடுவே ஒளிந்திருக்கும் நரகம். இந்த சுயசரிதையை தொடர்ந்து கேட்க என் குரலோடு பயணியுங்கள். சுயசரிதைக்குள் போவோமா? 3000 ஆண்டுகால கருப்பின அடிமை வரலாறு, வாரிஸ் டைரி. உலகின் முன்னணி ஆப்பிரிக்க மாடல் அழகி லாரா ஸ்டிவ், உலகின் முன்னணி ஃபேஷன் பத்திரிகையான மேரி கிளேயர் நிருபர். வாரிஸ் தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சோமாலியாவில் கரடு முரடான ஒரு பாலைவன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களது நாடோடி குடும்பம். இங்குள்ள பாத்ரூமை விட மிக சிறியது எங்கள் குடிசை. பசுமையே பார்த்திராத கண்கள் என்றாலும் எல்லா குழந்தைகளையும் போல நானும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். ஆடு மாடுகளை மேய்ப்பேன், வரி குதிரைகளோடு ஓடுவேன், ஒட்டகச் சிவிங்கிகளை துரத்துவேன், பாட்டு பாடுவேன். இந்த சந்தோஷமெல்லாம் கொஞ்ச நாட்களுக்குத்தான். எனக்கு மட்டுமல்ல, சோமாலியாவில் பிறந்த எல்லா பெண்களுமே இப்படித்தான். ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை பெண்கள்தான் எல்லாமே. ஆண்களை விட அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள், வீட்டு வேலைகளையும் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் என்ன செய்து என்ன, எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. காலம் முழுக்க ஆண்களுக்கு அடிமையாக இருந்தே சாக வேண்டும். என் வாழ்க்கை 5 முடிந்தது. எங்களது நாடோடி குடும்பம் இல்லையா, அங்கே கல்யாணமாகாதவள் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. பாடையோ பரதேசியோ எவன் கையிலாவது எங்களை பிடித்து கொடுத்து விட வேண்டும், அதுவும் கன்னித்தன்மையோடு. அதுதான் அவர்களின் வாழ்க்கை லட்சியம். பெண்களை பொறுத்தவரை சோமாலியர்களின் ஞானம் ரொம்பவே வித்தியாசமானது. எல்லா கெட்ட விஷயங்களும் பெண்களின் தொடைகளுக்கு நடுவில் ஒளிந்து கிடப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இதற்காக அவர்கள் செய்கிற அக்கிரமம் இருக்கிறதே. அப்போது எனக்கு 5 இருக்கும். ஒரு சாயங்கால நேரம் அம்மா என்னிடம் வந்து, உங்க அப்பா மருத்துவச்சியை பார்க்க போயிருக்கார், அந்த பொம்பளை எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம் என்றார். அன்றைக்கு என்றுமில்லாத கவனிப்பு எனக்கு. போதுமான அளவு சாப்பிட கொடுத்தார்கள். பாலையும் தண்ணியையும் அதிகம் குடிச்சிராதடி, அம்மா அறிவுரை சொன்னாள். சாப்பிட்டு முடிந்து போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு சந்தோஷமாக படுத்தேன். முழிப்பு வந்தபோது வானம் இருட்டாக இருந்தது. மீண்டும் படுத்து விட்டேன். வாரிஸ், அம்மா திடீரென்று எழுப்பினாள். நாங்கள் தூரத்தில் தெரிந்த ஒற்றை குடிசை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இப்படி உட்காருவோம், அவ வருவா என்றார் அம்மா. வானம் நன்கு விடிந்த போது சரக் சரக் என்ற செருப்பு சத்தம் கேட்டது. மருத்துவச்சி வந்து விட்டிருந்தாள். படுக்கை மாதிரி இருந்த ஒரு பாறையை காட்டி, அங்கே போய் உட்காரு என்றாள். அங்கே பேச்சுக்கே இடமில்லை. என்னை படுக்க வைத்து விட்டு அம்மா என் தலைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். என் தலையை இழுத்து அவள் மடியில் வைத்து கொண்டு தன் கால்களை எடுத்து என் கைகள் மீது போட்டாள். நான் அம்மாவின் தொடைகளை இறுக்கி பிடித்து கொண்டேன். பிறகு ஒரு மரத்துண்டை எடுத்து என் வாயில் வைத்தாள். இறுக்கமா கடிச்சுக்க, அம்மாவை பாரு எவ்வளவு தைரியமா இருக்கேன், அதுபோல நீயும் இருந்தா சட்டுன்னு முடிஞ்சிரும். நான் கீழே குனிந்து என் கால்களுக்கு நடுவில் பார்த்தேன். பழைய கைப்பை ஒன்றை வைத்து கொண்டு அந்த மருத்துவச்சி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணில் அப்படியொரு பெய்த்தனம். பைக்குள் தன் விரல்களை விட்டு அரக்க பறக்க எதையோ தேடினாள். இறுதியாக ஒரு ரேசர் பிளேடு வந்தது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டுமே புரிந்தது. பிளேடின் ஓரங்கள் காய்ந்து போய் இரத்த கரை படிந்திருந்தது. ஐயோ, நரக வேதனை! அசையக்கூடாது, அசைந்தால் வலி இன்னும் கொடூரமாகும். பற்களை கடித்து கொண்டு படுத்து கிடந்தேன். என் தொடைகள் நடுங்கின. கடவுளே, இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா? ஒரு வழியாக அம்மா என் கண்களை விடுவித்தாள். வெளிச்சத்துக்கு பழகியதும் பார்க்கிறேன். அந்த கிழவியின் அருகில் அக்கேஷியா மரத்தின் முட்கள் குவியல் குவியலாக கிடந்தன. அவள் கைகள் முழுக்க இரத்தம். அக்கேஷியா முட்களை ஒவ்வொன்றாக என் பிறப்புறுப்பில் குத்தியிருக்கிறாள். பிறகு கடினமான வெள்ளை நூல் கொண்டு உறுப்பை தைத்திருக்கிறாள். சிறுநீர் கழிக்க ஒரே ஒரு துவாரம் வைத்துவிட்டு மீதி உறுப்பு மூடப்பட்டு விட்டது. என் கன்னித்தன்மையும் ஒரு இனத்தின் கௌரவமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. அங்கே சிறிய குடிசை ஒன்று வேயப்பட்டிருந்தது. காயம் குணமாகிற வரை அங்கேதான் இருந்தாக வேண்டும். முதன் முதலாக எனக்கு சிறுநீர் வெளியேறியது நன்றாக நினைவிருக்கிறது. அந்த இடத்தில் அமிலத்தை ஊற்றினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது. உயிரே போய்விடும்படி எரிச்சல். திகு திகுவென தீப்பற்றி எரிந்தது. பிறப்புறுப்பு தையல் போடப்பட்டிருந்த பொத்தல்களின் வழியே தீக்குச்சி இறைத்தாற்போல் சிறுநீர் வெளியேறியது. மரண வேதனை. இதனால் சிறுநீர் வந்துவிடுமோ என்ற பயத்தில் தண்ணீர் குடிக்கவே பயந்தேன். பல நாட்கள் இப்படித்தான் வாழ்ந்தேன். திடீரென்று ஒரு நாள் கிருமி தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் அடிக்க ஆரம்பித்தது. அம்மாதான் பார்த்து கொண்டாள். அந்த வயதில் எனக்கு செக்ஸ் என்றாலே என்னவென்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஒவ்வொரு தாயின் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த சடங்கு நடைபெறுகிறது. என் பெண்மை சிதைக்கப்பட்டது கொடூரமான விஷயம்தான். ஆனால் மற்ற பெண்களை காட்டிலும் நான் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்ல வேண்டும். பல சிறுமிகள் அதிர்ச்சியினாலும் இரத்தப்போக்கு நோய் தொற்று காரணமாகவும் இறந்து போய்விட நான் மட்டும் உயிரோடு பிழைத்து கொண்டேன். நாட்கள் ஓடின. நான் 13 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாலை நேரம் ஆடுகளை அதன் பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். வாரிஸ், இங்கு வாமா, அப்பா அன்போடு அழைத்தார். தன் மடிமேல் என்னை உட்கார வைத்துக் கொண்டார். வழக்கமாக அவர் குரலில் கண்டிப்பு இருக்கும். ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளைங்களை விட அதிகமா உழைக்கிற, மந்தையை ஒழுங்கா கவனிச்சுக்கிற. ஆனா உன்னை பிரிய போறதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசினார். அடடா, அக்கா மாதிரி நானும் ஓடி போறேன்னு பயப்படுறாரோ? நான் அவரை கட்டி பிடித்து கொண்டு, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் என்றேன். அவர் என் முகத்தை திருப்பி, எனக்கு தெரியும், நீயும் பொண்ணு, அப்பா உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்திருக்கிறேன் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா எனக்கு கல்யாணத்துல விருப்பமில்லை. நான் கொஞ்சம் தைரியமாக வளர்ந்தவள், இப்பொழுது பலவீனமாக உணர்ந்தேன். அடுத்த நாள் காலை நான் பால் கறந்து கொண்டிருந்தேன். வாரிஸ், இங்கு வா, இதுதான் நீ, அப்பா அழைத்தார். அவரோடு அவரை விட மூத்த ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பா சொன்னதை நான் காதிலேயே வாங்கவில்லை. அவனும் அவன் மூஞ்சியும் ஆட்டுக்கிடா மாதிரி தாடியை தொங்க போட்டுக்கொண்டு 60 வயது இருக்கும் அவனுக்கு, வாரிஸ், வந்திருக்கிறவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லு. வணக்கம். நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குழைந்து சொன்னேன். அந்த கிழட்டு ஓநாய் என்னை பார்த்து பல்லிழித்து கொண்டே உட்கார்ந்திருந்தது. அவனை கொலை வரியோடு முறைத்து விட்டு என் அப்பாவை பார்த்தேன். அப்பாவுக்கு புரிந்து விட்டது. சிரித்தவாறே, சரி சரி போய் வேலையை பாரு என்று சமாளித்தார். நான் மீண்டும் பால் கறக்க போய்விட்டேன். மறுநாள் காலையில் அப்பா கூப்பிட்டார். வாரிஸ், அவர்தான் நீ கட்டிக்க போற புருஷன். அப்பா, அந்தாள் ரொம்ப கிழவனா இருக்கான். இதாம உனக்கு நல்லது, வயசான மனுஷன் இல்லையா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார், உன்னை நல்லா பார்த்துக்குவார். உன்னு தெரியுமா, மாப்பிள்ளை நமக்கு 5 ஒட்டகம் கொடுத்திருக்காரு. அப்பா வாயை பிளந்து கொண்டு பெருமை பேசினார். அன்று முழுக்க நான் ஆட்டு மந்தையே வெறித்து கொண்டிருந்தேன். மனதில் 1000 சிந்தனைகள். பாழும் பாலைவனத்தில் ஒரு கிழவனிடம் வாழ்க்கைப்படுவதை நினைத்து பார்த்தேன். து, இந்த வாழ்க்கைக்கு நான்றிட்டு சாகலாம், ஒரு முடிவுக்கு வந்தேன். அன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது வீடு. நான் அம்மாவை நெருங்கி, எனக்கு இங்கிருக்கு பிடிக்கல, நான் ஓட போறேன் என்றேன். அட பாவி, எங்க ஓடுவ? மொகாதிஷு அக்கா வீட்டுக்கு முதல்ல போய்ப்பாடு, பல்லை கடித்தவாறு அம்மா சொன்னாள். நான் கையை தலைக்கு மேல் வைத்து கொண்டு தூங்க போய்விட்டேன். திடீரென்று கைமுட்டியில் யாரோ தட்டினார்கள். அம்மாதான். அந்தால் முழிக்கிறதுக்குள்ள எழுந்து ஓடு, கிசு கிசுத்தாள். நானும் சுற்றி முற்றி பார்க்கிறேன். எடுத்து செல்ல உணவோ தண்ணீரோ ஒட்டகப்பாலோ எதுவுமே இல்லை. நான் எழுந்து அவளை அணைத்து கொண்டேன். அந்த இருட்டிலும் அவள் முகத்தை பார்க்க முயற்சித்தேன். முடியவில்லை. தாரை தாரையாக கண்ணீர் மட்டுமே வழிந்தது. எதுக்கும் கவலைப்படாத, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, அம்மாவை மட்டும் மறந்துடாத என்றாள். சத்தியமா சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தேன். பாலைவனம் முழுக்க ஒரே கும்மிருட்டு. எவ்வளவு தூரம் ஓடினேன் என்பது தெரியவில்லை. ஆனால் கொஞ்சமும் ஈவு இரக்கமில்லாத கரடு முரடான பாலைவனம் அது. அந்த பயணம் முடிவில்லாத ஒன்றாக எல்லையற்று நீண்டிருந்தது. பசியும் தாகமும் என்னை சோர்வடைய செய்தன. பொழுது விடிந்த போது என்னுடைய ஓட்டம் முற்றிலும் தளர்ந்து போயிருந்தது. வாரிஸ், வாரிஸ் திடீரென்று என் தந்தையின் குரல் கேட்பதை உணர்ந்தேன். பயத்தில் என் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. என்னை அவர் பிடித்து விட்டால் இப்போது மீண்டும் ஆரம்பத்திலிருந்தே தொடங்க வேண்டும். நான் ஓடத் தொடங்கினேன். பயம் என் ஓட்டத்தை வேகப்படுத்தியது. அதி பயங்கரமான ஒரு துரத்தல் காட்சி அது. பல மணி நேரங்களுக்கு அது தொடர்ந்தது. சூரியன் மறையும் வரை நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் அட்ரினல் சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்திருக்க வேண்டும். அப்பா தோற்றுவிட்டார். சூரியன் வேகமாக மறையத் தொடங்கியது. ஆனால் இது நேற்றைய இரவை போலில்லை. பசி வயிற்றை எரிக்க ஆரம்பித்தது. சோர்வும் மயக்கமும் ஒரு சேர அங்கிருந்த மரத்தடியொன்றில் அமர்ந்தேன். மெல்ல என் கால்களை எடுத்து பார்க்கிறேன். வெப்பத்தில் கொப்பளித்து பாறைகளில் மோதி இரத்த சகதியாய் காட்சியளித்து கொண்டிருந்தது கால்கள். அப்படியே தூங்கிவிட்டேன். சூரியன் கண் திறந்திருக்க வேண்டும். என் கண்கள் கூச ஆரம்பித்தன. சுற்றி முற்றி பார்க்கிறேன், யாருமில்லை. இந்த இடம் பாதுகாப்பானதல்ல. நடக்க ஆரம்பித்தேன். எத்தனை நாட்கள் நடந்தேன், எவ்வளவு தூரம் நடந்தேன் என்பதெல்லாம் தெரியாது. பசி, தாகம், பயம், வலி எல்லாம் சேர்த்து என்னை வாட்டியது. எப்போதெல்லாம் இருள் சூழ்கிறதோ அப்போதெல்லாம் பயணத்தை நிறுத்தி விடுவேன். வெயில் கடுமையாக இருந்தான் மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பேன். அப்படித்தான் ஒரு நாள் மரத்தடியில் படுத்து கிடந்தேன். அருகில் யாரோ குரட்டை விடுவது போல் இருந்தது. அப்பாவாக இருக்குமோ? பதறி அடித்து எழும்பினால் கடவுளே, அது ஒரு சிங்கம். என்னை முறைத்தபடி இருந்தது. நான் எழுந்து ஓட முயற்சித்தேன். ஆனால் கொலைப்பட்டினி என் கால்களை பலவீனமாக்கி இருந்தது. கொடூரமான ஆப்பிரிக்க சூரியனிடமிருந்து எந்த மரம் எனக்கு அடைக்கலம் கொடுத்ததோ அதன் கீழ் குப்புற விழுந்தேன். என் நொடிய பாலைவன பயணம் முடிவுக்கு வரப்போகிறது. இப்போது எனக்கு துளிக்கூட பயமில்லை. நான் சாக தயாராக இருக்கிறேன். வா, என்னை வந்து சாப்பிடு. சுரத்தில்லாத குரலில் நான் சிங்கத்தை அழைத்தேன். எச்சிலூறும் நாக்கால் தன் உதடுகளை தடவியபடி என்னை முன்னும் பின்னும் அது சுற்றி வந்தது. இதோ ஒரே நொடியில் என்னை கவ்வி விழுங்கப் போகிறது. நான் கண்கள் மூடி காத்திருந்தேன். ஹாஹா, என்ன நினைத்ததோ, சிங்கம் பின்வாங்கிவிட்டது. சந்தேகமே இல்லை. என்னை சாப்பிட தகுந்த அளவுக்கு சதை இல்லை. நான் எதற்கும் பயனில்லாதவள். அப்படியானால் கடவுளின் திட்டம் வேறாக இருந்திருக்க வேண்டும். எதற்காகவோ என்னை விட்டு வைத்திருக்கிறார். அது என்னவாக இருக்கும்? நம்பிக்கையுடன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். வீட்டை விட்டு ஓடி வரும் முன்பு குடும்பம் ஒன்றுதான் எனக்கு வாழ்க்கை. எங்கள் தினசரி வாழ்க்கை ஒட்டகத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அங்கே தண்ணீர் கிடையாது. காலை எழுந்தாலும் சரி, இரவு படுத்தாலும் சரி, ஒட்டகப்பால் தான் நாங்கள் உயிரோடு இருக்க காரணம். நான் தூங்கி எழுந்ததும் சுமார் 60-70 செம்மறி ஆடுகளை ஓட்டி கொண்டு பாலைவனத்தை நோக்கி கிளம்பி விடுவேன். வழிநடுக பாடிக்கொண்டே செல்வேன். ஆடுகளை வழிநடத்த ஒரே ஒரு குச்சியை வைத்திருப்பேன். ஆடுகள் மேய்ச்சலில் இருக்கும் போது ஏராளமான வேட்டை விலங்குகளை பார்த்திருக்கிறேன். வழி தெரியாமல் சிதறும் ஆட்டுக்குட்டிகள் மீது ஹைனாக்கள் பதுங்கி சென்று பாயும் சிங்கங்கள் வந்து போகும். வீடு வந்ததும் இரவில் நட்சத்திரங்களுக்கு கீழ் குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக படுப்போம். எங்களுக்கு பாதுகாப்பாக அப்பா இருப்பார். அப்பா 6 உயரத்தில் அம்மாவை விட கொஞ்சம் வெள்ளையாக ரொம்பவும் அழகாக இருப்பார். அம்மாவும் அழகில் குறைந்தவள் இல்லை. கருப்பாக இருந்தாலும் கடும் பளிங்கு சிற்பம் போல் இருப்பார். தோல் மிருதுவாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப அமைதி. பேச ஆரம்பித்தால் குலுங்க குலுங்க சிரிக்க வைத்து விடுவாள். மெகாதிஷாவில் செல்வாக்கு மிக்க வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் அம்மா. மாறாக எப்போதும் பாலைவனத்தில் அலைந்து திரியக்கூடிய நாடோடி இனத்தில் பிறந்தவர் அப்பா. அம்மாவை கல்யாணம் செய்து கொள்ள அவர் விருப்பம் தெரிவித்த போது வாய்ப்பே இல்லை என்று என் பாட்டி விரட்டி விட்டாராம். எப்படி இருந்தால் என்ன, அம்மாவுக்கு 16 வயதாகும் போது அவரும் வீட்டை விட்டு ஓடி வந்துதான் அப்பாவை கல்யாணம் செய்திருக்கிறார். அம்மா எப்போதும் என்னை அவ்டஹால் என்றுதான் கூப்பிடுவார். அவ்டஹால் என்றால் சின்ன வாய் என்று அர்த்தம். ஆனால் வாரிஸ் என்பதுதான் என் உண்மையான பெயர். வாரிஸ் என்றால் பாலைவன பூ என்று அர்த்தம். நான் ஓடி வந்த கதையை விட்டுவிட்டேனே. சுமார் 300 மைல்களை கடந்து புண்ணாகி போன கால்களுடன் ஒரு வழியாக நான் மெகாதிஷோவுக்கு வந்து சேர்ந்திருந்தேன். அது இந்திய பெருங்கடலில் ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தை சுற்றி நிறைய பனை மரங்களும் கலர் கலரான பூச்செடிகளும் இருந்தன. அங்கிருந்த வீடுகளும் கொள்ளை அழகு. அவற்றில் பெரும்பாலானவை இத்தாலியர்களால் கட்டப்பட்டிருந்தன. மெகாதிஷு ஒரு காலத்தில் இத்தாலியர்களின் தலைநகரமாக இருந்ததே அதற்கு காரணம். ஒரு கொக்கு மாதிரி கட்டடங்களை எட்டி எட்டி பார்த்து கொண்டு நடந்தேன். ஒரு மார்க்கெட் வந்தது. அங்கிருந்த பெண்களிடம் எங்க அக்கா அமன் தெரியுமா என்று விசாரித்தேன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யோசித்த ஒரு பெண்மணி தன் மகனை அழைத்து இவளை கொண்டு போய் அமன் வீட்டில் விடு என்றார். நான் அக்கா வீட்டிற்குள் நுழைந்த போது அவள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக அவளுக்கு நல்லதொரு கணவன் கிடைத்திருந்தான். அவர்கள் தமது முதல் குழந்தையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நான் வீட்டு வேலைகள் முழுவதையும் பார்த்து கொண்டேன். கொஞ்ச நாள் கழித்து அக்காவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நான் தான் அவளையும் பார்த்து கொண்டேன். அதன் பிறகு அக்காவுக்கும் எனக்கும் ஒத்துப்போகவில்லை. ஒரு முதலாளி போல் என்னிடம் நடந்து கொண்டார். மெகாதிஷுவில் எனக்கு வேறு சில சொந்தங்களும் இருந்தன. நான் என் சித்தி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கவா என்றேன். எதிர்பார்த்ததை விட அவர்கள் அன்பானவர்களாக இருந்தார்கள். தாராளமாக தங்கிக்கு, உனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கா என்றார்கள். வழக்கம் போல் அங்கேயும் நான் தான் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டேன். அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது. பாவம், எல்லா வேலைகளையும் அவள் ஒருத்திதான் செய்தாக வேண்டும். நான் ஏதாவது செய்தாக வேண்டும். பணம் சம்பாதித்து அவளுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தேன். பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் வேலைக்கு போக வேண்டுமே. தேடினேன். ஒரு இடத்தில் சித்தாள் வேலை கிடைத்தது. ரொம்பவும் கடினமான வேலை. எல்லோரும் நான் ஓடி போய்விடுவேன் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் கடுமையாக உழைத்தேன். $60 கிடைத்தது. நாட்கள் ஓடியது. ஒரு நாள் சித்தி வீட்டில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ஊரிலிருந்து முகமது சித்தப்பா வந்திருந்தார், என் இன்னொரு சித்தியின் வீட்டுக்காரர். அடுத்த 4 லண்டன்ல தான் இருக்க போறேன். வீட்டு வேலைக்கு ஆள் வேணும். யாராவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லு. முகமது சித்தப்பா சித்தியுடன் பேசி கொண்டிருந்தது காதில் விழுந்தது. அவர் லண்டனில் சோமாலிய தூதகரத்தில் வேலை பார்ப்பவர். நான் மெல்ல என் சித்தியை கூப்பிட்டு, நான் வேணும்னா அவர் வீட்டுக்கு போறேனே ப்ளீஸ் என்று கெஞ்சினேன். சித்தி ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு, ஏன் நீங்க வாரிசை கூட்டிட்டு போகக்கூடாது, இவர் ரொம்ப சுத்தமா வேலை செய்வாள் என்றார். சித்தப்பா என்னை உற்று பார்த்தார். ஓகே, நாளைக்கு மதியம் ரெடியாயிரு, நாம் லண்டன் கிளம்புறோம். மறுநாள் என்னுடைய பாஸ்போர்ட் வந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். முதன் முதலாக என்னுடைய பெயர் அச்சில் பார்க்கப்பட்டிருந்தது. ஒரு வழியாக லண்டன் வந்தாகிவிட்டது. ஆடம்பரமான மாளிகைகள், வெள்ளை வெளிர் மனிதர்கள், விழுகின்ற வெண்பனி என முற்றிலும் புதிதாக, முழுவதும் அந்நியமாக இருந்தது லண்டன். சித்தப்பாவுக்கு அழகான ஒரு மாளிகை ஒதுக்கப்பட்டிருந்தது. மரியம் சித்தி என்னை முகமலர வரவேற்றார். அவரை ஓடி சென்று கட்டிப்பிடிக்க எண்ணினேன். ஆனால் அவரது நவநாகரிக உடை என்னை அச்சம் கொள்ள செய்தது. சித்தி எனக்கு பெட்ரூமை திறந்து காட்டினாள். அம்மாடி, இவ்வளவு பெரிய படுக்கை அறையை நான் கனவிலும் கண்டதில்லை. என் வீட்டை விட பெரியதாக இருந்தது. சொகுசான மெத்தை. அப்படியொரு சொகுசை என் வாழ்நாளில் அனுபவித்ததே இல்லை. அன்றிரவு சொர்க்கத்தில் உறங்கினேன். அடுத்த நாள் பெருக்குவது, துடைப்பது, கழுவுவது என்று வழக்கம் போல் என் வேலைகள் தொடர்ந்தன. எப்படி சமைக்க வேண்டும் என்பதை சித்தி எனக்கு கற்றுக் கொடுத்தாள். எனக்கு 16 இருக்கும்போது முகமது சித்தப்பாவின் சகோதரி இறந்து போய்விட அவளது மகள் எங்களோடு வந்துவிட்டாள். நான் தான் அவளை கான்வென்ட்டுக்கு அழைத்து செல்வேன். ஒரு நாள் ஸ்கூல் வாசலில் வைத்து ஒரு ஆள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சுமார் 40 இருக்கும். இப்படி முறைத்து பார்ப்பது குறித்து அவர் கொஞ்சமும் அலட்டி கொள்ளவில்லை. நான் குழந்தையை ஸ்கூலில் விட்டுவிட்டு திரும்புகிறேன். திடீரென்று அந்த ஆள் என் பக்கத்தில் நிற்கிறார். எனக்கோ ஆங்கிலம் தெரியாது. அவர் என்ன பேசுகிறார் என்றும் புரியவில்லை. நான் பயந்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். அந்த ஆளின் மகளும் அதே ஸ்கூலில் தான் படித்தாள். பிறகு எப்போதெல்லாம் என்னை பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் சிரித்து வைப்பார். ஒரு நாள் தன் விசிட்டிங் கார்டை என்னிடம் நீட்டினார். நான் வேண்டா வெறுப்பாக வாங்கி கொண்டேன். வீட்டிற்கு வந்ததும் என் சித்தி பெண்ணிடம் காட்டி, என்ன திதி என்றேன். இதுவா, அந்த ஆள் ஒரு போட்டோகிராஃபராம். போட்டோகிராஃபருக்கு நம்மகிட்ட என்ன வேலை? நான் அதை மறந்துவிட்டேன். இதற்கிடையே சோமாலியாவில் உள்நாட்டு கலவரம் தீவிரமடைந்திருந்தது. பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோமாலிய அரசாங்கம் சொல்லிவிட்டது, சித்தப்பா குடும்பத்துடன் மறுநாளே ஊருக்கு திரும்பியாக வேண்டும். இதை நினைக்கும் போதே எனக்கு அடிவயிறு கலங்கியது. சித்தப்பா, என் பாஸ்போர்ட்டை எங்கேயோ தொலைச்சிட்டேன். நான் வேண்டுமென்றே பொய் சொன்னேன். பயணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சித்தப்பா கோவப்பட்டார். பரவாயில்ல சித்தப்பா, நீங்க கிளம்புங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக சித்தப்பா என்னை விட்டுவிட்டு கிளம்பினார். யாருமற்ற அனாதையாய் லண்டனை எதிர்கொள்ள வேண்டும். எனக்குள் பயம் பரவத் தொடங்கியது. அடுத்த நாள் கடை வீதி ஒன்றில் ஹல்வுவை சந்தித்தேன். உயரமாக கவர்ச்சியாக இருந்தால் என்ன பண்ற வாரிஸ், எப்படி இருக்க என்றால், சோமாலியில் நாங்கள் முன்பின் அறிமுகமானவர்கள் இல்லை. என்னத்த சொல்ல, என் சித்தப்பா தூதரக அதிகாரியாக வேலை பார்த்தார். இத்தனை நாள் அவரோடு தான் இருந்தேன். இப்போ அவர் வேலை முடிச்சு சோமாலியா போயிட்டார். எங்க தங்குறது, எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ வர தெரியல. ஹல்வு என்னை அமைதியாக பார்த்தாள். வேலைக்கார வாரிஸ் இப்படித்தான் ஒரு மாடல் அழகியாக மாறினாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாடலிங் ஏஜென்சி என்னை அழைத்திருந்தது. அழகழகான பெண்கள் அங்கே கூடியிருந்தனர். இங்கே என்ன நடக்குது? ஒரு மாடல் ஏஜென்சி என்னை அழைத்திருந்தது. அழகழகான பெண்கள் அங்கே கூடியிருந்தனர். இங்கே என்ன நடக்கிறது? பைரேலி கேலண்டர். ஓ சூப்பர், அப்படின்னா என்ன? ஃபோட்டோகிராஃபர் டெரன்ஸ் ஸ்டொடோவன் தான் இந்த கடந்த ஆண்டுக்கான பைரேலி கேலண்டரை என் முன் எடுத்து போட்டார். ஸ்டன்னிங் பியூட்டிஃபுல். ஒவ்வொரு பக்கத்திலும் தூக்கி சாப்பிடக்கூடிய அழகிகள் ஆக்கிரமித்தார்கள். இந்த வருடம் வித்தியாசமாக ஒரு ஆப்பிரிக்கன் மாடலை வைத்து செய்ய போகிறார். நீதான் அந்த மாடல், டெரன்ஸ் ஒவ்வொன்றாக என்னிடம் விளக்க ஆரம்பித்தார். ஷூட்டிங் முடிந்தபோது என் படம் அட்டைக்கு தேர்வாகி இருந்தது. ஒரு மாடலாக நான் வேக வேகமாக வளர்ந்தேன். பாரிஸ், மிலன், நியூயார்க் என பறந்தேன். பணம் மலை போல் கொட்ட ஆரம்பித்தது. மிகப்பெரிய கமர்ஷியல் விளம்பரங்கள் தேடி வந்தன. ரெவ்லான் விளம்பரத்தில் சிட்டி டிராவலோடு கிளாடியாஸ் பெப்பர், லாரன் ஹெட்டன் ஆகியோருடன் காட்சியளித்தேன். எல்லி கிளாமர், இட்டாலியன் வாக்அப் அண்ட் பிரிட்டிஷ் அமெரிக்கன் வாக் போன்ற உலகின் முன்னணி ஃபேஷன் பத்திரிகைகளில் இடம் பிடித்தேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட நடித்தேன். ஆனால் வெற்றிகரமான இந்த வாழ்க்கை பயணத்தில் என் பழைய தழும்புகள் எதுவும் மறையவில்லை. எல்லாம் அப்படியே இருந்தன. அந்த சின்ன சிறிய துவாரம் வழியே ஒரு சொட்டு யூரின் மட்டுமே வெளியேறியது. ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போதும் எனக்கு 10-15 நிமிடங்கள் தேவைப்பட்டது. மாதவிடாய் நேரம் என்றால் இந்த கொடுமை பல்மடங்கு வீரியத்தோடு இருக்கும். படுக்கைக்கு சொல்லும் ஒவ்வொரு இரவும் தூக்கத்திலிருந்து செத்துவிட்டாலே தேவலம் என்று நினைப்பேன். முன்பு ஒரு நாள் சித்தப்பா வீட்டில் இருந்த போதே மாதவிடாய் நேரத்தில் மயங்கி விழுந்து விட்டேன். சித்திதான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். ஆனால் உண்மை காரணம் என்ன என்பதை நான் டாக்டரிடம் சொல்லவில்லை. உதிரப்போக்கை நிறுத்தணும்னா கர்ப்பத்தடை மாத்திரை ஒன்றுதான் தீர்வு, வேற வழி இல்லை என்றார் டாக்டர். எல்லா டாக்டர்களும் இதையே தான் சொன்னார்கள். இந்த மாத்திரைகள் எனக்குள் வேறு மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணியது. என் மார்பகங்கள் பெரிதாக தொடங்கின, உடல் இடை கூடியது. இந்த வேதனைக்கு உதிரிப்போக்கையே தாங்கிக்கலாம் என தோன்றியதால் மாத்திரைகளை நிறுத்தினேன். மீண்டும் வலி. சித்தி ஸ்பெஷல் டாக்டரை பார்த்தா நல்லா இருக்கும். என்னது, என்னன்னு அவர்கிட்ட சொல்லுவ? சித்தியின் கேள்விக்கு என்ன அர்த்தம் என்பது தெரியும். ஆப்பிரிக்க பழங்குடியின பெண் தன் அந்தரங்கத்தை வெள்ளைக்காரனிடம் காட்டுவதா? எவ்வளவு பெரிய குற்றம்! காலங்கள் உருண்டோடின. இப்போது நான் சொந்த காலில் நிற்கிறேன். ஒயன்சியை தோழியை அடைத்து கொண்டு டாக்டர் மைக்ரேவை சந்தித்தேன். டாக்டர், நான் சோமாலியாவில் இருந்து வர்றேன். எனக்கு அடுத்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. இட்ஸ் ஓகே, சரி பண்ணிடலாம். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. நர்ஸை கூப்பிட்டு இங்கே சோமாலி தெரிஞ்ச லேடி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்க என்றார். ஆனால் வந்தது லேடி இல்லை, ஆம்பளை. அவன் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. உண்மையிலே உனக்கு விருப்பம்னா இங்கே திறந்து விடுவாங்க, ஆனால் இது நம்ம பண்பாட்டுக்கே விரோதம். இது உங்க வீட்டுக்கு தெரியுமா என்றான். தெரியாது, முதல்ல அவங்க கிட்ட பேசு. அவன் ஒரு அக்மாக் சோமாலியன், போய்விட்டான். கடந்த வருடமே நான் இந்த அறுவை சிகிச்சையை செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்போது சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. டாக்டர் மேக்ரே மிகவும் நல்லவர். அவருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கிறேன். நீ மட்டுமில்லை வாரிஸ், குடும்பத்துக்கு தெரியாமல் எகிப்திலிருந்தும் சூடானிலிருந்தும் சோமாலியாவிலிருந்தும் ஏராளமான பெண்கள் இங்கு வருகிறார்கள். பாவம், சில பெண்கள் கர்ப்பமாக கூட இருப்பார்கள். என்னால் எவ்வளவா முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்றார். சிகிச்சை முடிந்து 3 வாரங்கள் ஆயிருக்கும். ஒரு நாள் டாய்லெட்டில் உட்கார்ந்து நான் சிறுநீர் கழித்த போது, உஷ், ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! நான் அடைந்த மகிழ்ச்சி, அந்த சுகந்திரத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த உலகில் இதைவிட மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இருக்கவே முடியாது. 1995 என்னுடைய வாழ்க்கையை ஆவணமாக்குவதென்று பிபிசி தீர்மானித்தது. நல்லது, ஆனால் சோமாலியாவுக்கு சென்றதும் என் அம்மாவை கண்டுபிடிக்க நீங்கள் உதவ வேண்டும். டைரக்டர் கெரி பொமிராவிடம் கோரிக்கை வைத்தேன். அவர் ஒப்புக்கொண்டார். என் குடும்பம் நகர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் பல்வேறு இடங்களில் பிபிசி குழுவினர் தேடத் தொடங்கினர். சிலர் நான் தான் உன் அம்மா என்று வந்தனர். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் சிலது இருக்கும், அது என்ன என்று யோசி என்றார் கெரி. ஓ ஆமா, இல்லை, என்னை அவர்களால் எங்க அம்மா கூப்பிடுவாங்க. அந்த பேரை அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நிச்சயமா. அப்போது அவுகடால் என்ற வார்த்தை சீக்ரெட் பாஸ்வேர்டாக கொண்டு செல்லப்பட்டது. ஒரு நாள் பிபிசி ஊழியர் என்னை அழைத்து, அநேகமா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அவுகடேல் என்கிற வார்த்தை மறந்து போச்சு. ஆனால் தனக்கு வாரிஸ்னு ஒரு பொண்ணு இருப்பதாகவும் அவ லண்டன் தூதரகத்துல வேலை பார்ப்பதாகவும் சொல்றாங்க என்றார். நாங்கள் உடனடியாக எத்தியோப்பா பறந்தோம். அங்கிருந்து சிறிய ரக விமானம் ஒன்றில் கலாடிக்கு பயணம். எத்தியோப்பியா அண்ட் சோமாலிய எல்லை கிராமமான அங்குதான் உள்நாட்டு போரிலிருந்து உயிர் காத்து கொள்ள அகதிகள் முகாம் அமைத்திருந்தனர். கடைசியில் அது என் அம்மாவே இல்லை, ஆனால் நாங்கள் முயற்சியை கைவிடவில்லை. அந்த கிராமத்தை அங்குலம் அங்குலமாக அலசினோம். அப்போதுதான் அந்த வயதான மனிதர் வந்தார். என்னை தெரியாதா? நான் தான் இஸ்மாயில், உங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர். எனக்கு காஸ் வாங்க பணம் தந்தா நான் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு தர்றேன் என்றார். பிபிசி குழு ஒப்புக்கொண்டது. 3 நாட்கள் ஆகிவிட்டது. என் அம்மா வருவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அடுத்த நாள் காலை ஜெரி என்னிடம் வந்து, நீ நம்ப போறதில்லை, அந்த ஆள் வந்துட்டார், அது உங்க அம்மாதான் என்றார். நான் அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. முக்காடு அணிந்தபடி ட்ரக்கில் இருந்து இறங்கும் போதே தெரிந்துவிட்டது. அம்மா, ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டேன். ட்ரக் வந்தபோது அப்பா தண்ணீர் தேட சென்று விட்டாராம். ஆனால் என் சின்ன தம்பி அலி வந்திருந்தான். நானும் அம்மாவும் பல விஷயங்களை பேசினோம். அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண் பார்வையும் சரியா தெரியல. அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தந்தா நல்லா இருக்கும் என்றார் அம்மா. திடீரென என்னை அலி கட்டி பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். டேய், நான் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, விட்டுறா என்றேன். எனது கல்யாணமா? உனக்கு எத்தனை வயசு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ற வயசு. ஒரு வழியாக அலி சமாதானமானான். எனக்கும் பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆசையாயிருக்கு என்றாள் அம்மா. அன்றிரவு நானும் அலியும் நட்சத்திரங்களை பார்த்தபடி குடிசைக்கு வெளியே தூங்கினோம். அவன் என்னிடம் நிறைய கேள்விகளை கேட்டான். எனக்கு பழைய ஞாபகங்கள் ஒன்றொன்றாக திரும்பின. நான் மிகுந்த சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் உணர்ந்தேன். மறுநாள் காலை விமானம் புறப்பட தயாராக இருந்தது. அம்மா, போதுமான அளவுக்கு நீ உழைச்சிட்ட, இனிமே நீ ஓய்வெடுத்தாகணும், கிளம்பு என் கூட என்றேன். இல்லை, உங்க அப்பா இங்கே தான் இருக்கார், அவரை நான் தான் பார்த்தாகணும். அவர் இருக்கிற இடம்தான் எனக்கு வீடு, நாடு, எல்லாமே. முடிஞ்சா ஒன்று செய், சோமாலியாவில் எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, அது போதும். நான் அவளை இறுக அணைத்து கொண்டேன். அம்மா, நான் உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். உன்னை பார்க்கத்தான் இங்கு வந்தேன், இதை மறந்திடாதே. இப்போது நான் லண்டன் திரும்பிவிட்டேன். ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைந்தே இருந்தது. உலகத்தை பொறுத்தவரை நான் பிரபலமான ஒரு மாடல். மாதங்கள் உருண்டன. 1997 உலகின் முன்னணி ஃபேஷன் பத்திரிகையான மேரி கிளேயர் உலகின் முன்னணி மாடல் அழகியான வாரிசை பேட்டி காண வந்தது. சொல்லுங்கள், எப்போது உங்கள் போட்டோகிராஃபரை சந்தித்தீர்கள்? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை இல்லையா? இல்லை. என்ன? ஆமாம், நீங்கள் நினைப்பதல்ல என் வாழ்க்கை. என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை லாரா, ஆனால் மாடலிங்கை பற்றி ஏற்கனவே நீங்கள் எழுதியிருப்பீர்கள். நான் சொல்ல நினைப்பது அதுவல்ல. எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் உங்களுக்கு உண்மை கதையை சொல்கிறேன். ரிப்போர்ட்டர் லாரா சிவின் கண்கள் அகல விரிந்தன. ஐ டூ மை பெஸ்ட், சொல்லிக்கொண்டே டேப் ரெக்கார்டரை ஆன் செய்தார். நான் என் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். லாராவால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படியொரு கதையை கனவிலும் அவள் நினைத்திருக்க மாட்டார். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். என் நெருங்கிய நண்பர்கள் கூட அறிந்திராத உண்மையை இப்போது உலகமே தெரிந்து கொண்டு விட்டது. ஆனால் செக்ஸ் என்றால் என்ன இன்று வரை எனக்கு தெரியாது. என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் செக்ஸ் இன்பத்தை அனுபவித்ததில்லை, அனுபவிக்கவும் முடியாது. நாங்கள் ஆண்களுக்காக, அவர்களின் தேவைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கன்னிப்பெண் வேண்டும் என்பதற்காக 5 வயதுக்குள்ளாகவே எங்கள் உறுப்பை அறுத்து கிளிட்டோரியஸை வெட்டி எறிந்து விடுகிறார்கள். மீண்டும் எப்போது அவர்களுக்கு தேவையோ அப்போது முதலிரவுக்கு முன்பு வெட்டி திறந்து விடுகிறார்கள். 3000 ஆண்டுகளாக வெட்ட வெளியில் எந்தவித மருத்துவ உபகரணங்களும் இன்றி மயக்க மருந்து கூட இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சை நடக்கிறது. சிலருக்கு கத்தி கத்திரிக்கோள் கூட கிடையாது, கூர்மையான பாறை கற்கள் தான். நான் பிழைத்து விட்டேன், ஆனால் லட்சக்கணக்கான என் சகோதரிகள் அறுவையின் போது சிலர், அறுவைக்கு பின் நோய் தொற்று ஏற்பட்டு சிலர், அப்படியே உயிர் பிழைத்தாலும் குழந்தை பேட்டின் போது சிலர் என அடுக்கடுக்காய் செத்து போகிறார்களே, அவர்களை யார் காப்பாற்றுவது? மத அடிப்படைவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்து என்று என் நண்பர்கள் அஞ்சுகிறார்கள். இருக்கட்டும், அது பற்றி நான் கவலைப்படவில்லை. பெண்ணின் பிறப்புறுப்பை சிதைக்க வேண்டுமென்று குரானில் எங்காவது கூறப்பட்டிருக்கிறதா சொல்லுங்கள். பேட்டி வெளியான பிறகு வந்த அழைப்புகளை அடுத்து ஐநா அரங்கில் இப்படித்தான் பேசினேன். இப்போது பெண் உறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான இயக்கத்தின் சிறப்பு தூதுவராக ஐநா என்னை நியமித்திருக்கிறது. அடிப்படைவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரியும். முதலில் அந்த கிழவனிடமிருந்து கடவுள் என்னை காப்பாற்றினார். பின்னை சிங்கத்திடமிருந்து அவர் என்னை உயிரோடு வைத்ததற்கான காரணம் இதுதான். ஒரு நாள் கொடுமையிலிருந்து அனைத்து பெண்களும் வெளியேறி சுதந்திரம் பெறுவார்கள். வாரிஸ் இதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறாள். மிகவும் அருமையானவர்களே, இது ஒரு மிகுந்த மன வலிமை கொண்ட ஒரு பெண்ணின் சுயசரிதை. மன உளைச்சலில் அவதிப்படும் பெண்களுக்கு இக்கதை ஒரு சிறந்த முன்னோடியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். உங்கள் மனநலனில் அக்கறை கொண்டிருங்கள். வாழ்க்கை வசந்தமாகட்டும். அன்புடன், ஜெனி.